கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான பரிசுத்தவான்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் சமாதானமும் வரக்கடவுது என்கின்ற வாழ்த்துதலோடு தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்து உங்கள் மத்தியில் வந்து அவருடைய மகாபரிசுத்தமான சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக கிருபை செய்ததுக்கு அவருக்கு இந்த வேலையிலே கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நம்ம பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அதனால் இன்றைய தினத்தில் நம்ம எடுத்துக்கொண்ட இந்த ஒரு பாடத்தின் தலைப்பு சந்தோஷப்படுங்கள். இந்த ஒரு பாடத்தை துவங்கும் முன் ஒரு ரெண்டு கேள்விகளை உங்கள் மத்தியத்தில் நான் வைப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது என்னன்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இரண்டாவது ஒரு கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்களா? என்ன பிரதர் ஒரு கேள்வி கேட்கிறீங்களா? இந்த ரெண்டு நாளா வந்து சகோதர சகோதரிகளை எல்லாம் பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், திடீர்னு வந்து நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிறீங்களா, சமாதானமா இருக்கிறீங்களா என்று சொல்லி கேட்கறீங்களா அப்படின்னு நீங்க நினைக்க தோன்றும். ஆனாலும் கூட சகோதர சகோதரிகளை சந்தோஷம்தான், நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்த்து தேவனுடைய சத்தியங்களை புரிந்து கொள்வது சந்தோஷம் தான். ஆனாலும் கூட சகோதர சகோதரிகளை, நம்முடைய வேதத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு, அது என்னங்கிறது வந்து நம்ம பாடத்தில் வந்து நம்முடைய தினத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு பாடம் சகோதர சகோதரிகளே, அப்போ சொன்ன பவுல் அவர் ஐரோப்பாவில் சென்று அவர் தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு நிகழ்ச்சிகளை, அந்த ஒரு சம்பவத்தை நம்ம வைத்து இன்றைய தினத்தில் நம்ம பாடத்துக்குள்ளாக போகலாம். அப்போஸ்தலர் 16:12-40 வரைக்கும் இருக்குதுங்க, அது இப்ப வாசிக்க வேண்டாம், அது நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பாடத்துக்குள்ளாக நம்ம போகலாம். அப்போ சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலாகிய பவுலும் சைலஸ் மற்றும் அவர்கள் இருவரும் கூட சில பேர் இருந்திருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அவர்கள் வந்து ஒரு குழுவாக அவர்கள் ஐரோப்பா தேசத்துக்கு முதன் முதலாக தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் ஸ்தாபிப்பதற்கு பிரசாகப்படுத்துவதற்கு சென்றிருக்கிறாங்க. அது அந்த காலத்தில் வந்து பார்க்கும்போது மக்தோனியா நாடுகளில் ஒன்றாகிய பிலிப்பு பட்டணத்துக்கு அவர் முதன் முதலாக சென்றிருக்கிறாங்க. சகோதர அப்போஸ்தலர் 16:12 மட்டும் நீங்க வாசிங்க. பாருங்க, அப்போ பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அங்கே சில நாள் தங்கியதப்போ அப்போஸ்தலன் பவுல் அங்க பிலிப்பு பட்டணத்துல அவர் தேவனுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பற்றின சத்தியங்களை அங்க சொல்லி அங்க அவர் என்ன செய்திருக்காருன்னா, அங்க ஒரு சபையை அவர் ஸ்தாபனம் செய்திருக்கிறார். அது எப்படி என்றால், அவர் அந்த பிலிப்புக்கு எழுதின நிருபத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் சகோதர சகோதரர்களே. அப்போ இந்த விதமாக அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு அவர்கள் சென்று தேவனுடைய சத்தியங்களை அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. அது எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆற்றின் கரையோரத்தில் போய் அவர்கள் வந்து என்ன செய்திருக்காங்கன்னா, அன்றைக்கு தேவனுடைய சத்தியங்களை அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 16:13. அப்ப பாருங்க, அவர்கள் ஆற்றின் கரையோரத்தில் அவர்கள் சென்று தேவனுடைய சத்தியங்களை அங்க பேசியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் தேவனிடத்தில் ஆராதனை செய்திருக்காங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது, ஏன் வந்து அவர்கள் அந்த ஆற்றினுடைய கரையோரத்துக்கு வந்து அவர்கள் சென்று அவர்கள் ஆராதனை வந்து செய்யணும், தேவனுடைய சத்தியங்களை பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது, பிலிப்பு பட்டணத்தில் வந்து அந்த பிலிப்பு பட்டணத்தினுடைய மத பேதகத்துக்கு விரோதமா அங்க அந்த பிலிப்பு பட்டணத்துக்குள்ளாக யாரும் வந்து பேசுவதற்கு வந்து அனுமதி இல்லை. மற்ற என்னன்னா, அவர்களுடைய மதத்துக்கு மாறாக வேற எந்த மதத்தினரும் வந்து எந்த ஒரு காரியங்களையும் வந்து அங்க பேசுவதற்கு வந்து அங்க அனுமதி இல்லை. அது அதுல ரொம்ப அவங்க உறுதியாக இருந்தாங்க சகோதர சகோதரிகளே. இப்போ ஆகினால தான் இங்க நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுலும் அவர்களோட கூட இருந்தவர்களும் எங்க போயிருக்காங்க அப்படின்னா, அந்த பிலிப்பு பட்டணத்தினுடைய ஆற்றங்கரைக்கு. அப்போ ஆற்றங்கரைனா ரொம்ப ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல அவர்கள் இந்த மாதிரி அவர்கள் ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்துல சகோதர சகோதரிகளே, அது நீங்க வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அந்த சமயத்துல இந்த மாதிரி அவர்கள் பட்டணத்துக்குள்ளாக டெய்லி அவரை வெளியில போறது, அவரை சாயங்காலமான உள்ள வர்றது, வெளியில போறது, உள்ள வர்றது, இது வந்து ஒரு அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்க, என்னதான் போறாங்க அப்புறம் வர்றாங்க, இன்னமும் விஷயங்களை பேசுறாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து பார்த்துட்டு இருந்துக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவிடத்துல நம்முடைய கர்த்தர் அந்த அம்மாவுக்கு ஒரு உந்துதலை ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தி, அப்ப அந்த அம்மா நாளடைவில் அவர்களிடத்தில் வந்து தேவனுடைய சத்தியங்களை கற்றுக்கொண்டு ஒரு சிசி ஆனாங்க. அவர்கள் யாருன்னு பார்க்கும்போது அந்த அம்மா பெறுதல் லிடியா. அப்போ சிலர் 16:15-16 அப்ப போதும். அப்ப அந்த அம்மா தான், அந்த லிடியா தான் ஐரோப்பாவில் முதன்முதலாக தேவனுடைய சத்தியங்களை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீ அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்போ இந்த விதமாக அவர்கள் அங்க தேவனுடைய சத்தியங்களை பேசிக்கொண்டு வரும்போது அந்த சமயத்துல ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு குறி சொல்ற ஒரு பெண்மணி அவர்கள் முன்பாக எதிர்படுறாங்க. அப்ப அந்த பெண்மணி அந்த ஸ்திரீ இவர்களை பார்த்த உடனே அந்த ஸ்திரீ சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அப்போ 17 படிங்க. அப்ப பாருங்க, அந்த அம்மா இவர்களை பார்த்த மாத்திரத்தில் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அம்மா வந்து அந்த சத்தமிட்டு அந்த அம்மா வந்து சென்று கொண்டிருந்தாங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, இது அன்றாட அந்த அம்மா வந்து செஞ்சிட்டு இருக்கும். அவர்கள் போகும்போதெல்லாம் வந்து இந்த அம்மா வந்து இவர்கள் உன்னதமான மனுஷருடைய தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை இவர்கள் வந்து நமக்கு அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி தினந்தோறும் வந்து அங்க அந்த அம்மா வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அப்போ சொல்லுங்க, பவுல் இதை பார்த்து சினம் கொண்டு சகோதரர்களே, அந்த அம்மாவின் இடத்துல இருக்கிற அந்த ஒரு அசுத்தாவியை அந்த ஒரு அப்போ சொல்லுங்க பவுல் அங்க விரட்டினார் நம்ம பார்க்கிறோம். அப்போ சிலர் 16:18 பாருங்க. அப்ப போறாங்க, என்ன சொல்றா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை விட்டு அந்த சுத்தாவை வந்து போகட்டும்னு சொல்லி அப்ப சொல்லுங்க போல் அங்க கட்டளையிட்டாரு. அப்ப சகோதர சோழர்ல, இது கண்டிப்பா அந்த அசுத்தாவியை ஓட்டுவதற்கு ஒரு காரணம் இருக்கு சகோதர சோழர்ல. ஏன்னா நம்ம பார்க்கும் போது அந்த அம்மா வந்து ஏதாவது ஒரு தவறான ஒரு விஷயத்தை ஏதாவது செஞ்சுட்டாங்களா அப்படின்னு பார்க்கும் போது ஒரு விட்னஸ் தான் கொடுத்தாங்க. அப்போ சொல்லுங்க பவுலை குறித்தும் கூட இருந்தவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க, ஒரு விட்னஸ் தான் பண்ணாங்க. இவர்கள் வந்து உன்னதமான தேவனுடைய மனுஷரு, இவர்கள் வந்து ரட்சிப்புடைய வழியை நமக்கு போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி தான் கொடுத்தாங்க. ஆனாலும் கூட சகோதரஸ் அவர்களே, ஏன் வந்து அப்போ சொல்லுங்க பவுல் அவர்களை அந்த அம்மாவிடத்துல அந்த அசுத்தாவை விரட்டினாங்கன்னு பார்க்கும்போது நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரியும், குறி சொல்லுகிற அவர்கள் வந்து அவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் அசுத்தாவின் நேரங்கள் விழுந்து போன தேவ தூதர்களுடைய அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்ப ஆகினால சகோதர சோர்களே, அதனால தான் விழுந்து போன தேவ தூதர்களுக்கு தேவனுடைய மக்களை பற்றி சரியாக தெரியும் சகோதர சோர்களே. ஆகினால தான் நம்ம வந்து அந்த வார்த்தைகளை அங்க பேசியிருக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த விழுந்து போன தூதர்களுடைய சாட்சி அது அப்போஸ்தலருக்கு தேவையில்லை. ஏன்னா சகோதர சோர்களே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இதே மாதிரி செஞ்சிருக்காரு. நீங்க பாருங்க, நீங்க வசனத்துல Mark 1:24 பாருங்க. நீ பேசாமல் இவர்களை விட்டு புறப்பட்டு போ. அப்போ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த அசுத்தாவிகளை அங்க விழுந்து போன தூதர்களை அங்க விரட்டி இருக்காரு நம்ம பார்க்கிறோம். ஆகினால சகோதர சகோதரர்களே, அதே சமயத்துல இந்த அம்மா வந்து தினந்தோறும் வந்து இந்த ஒரு சாட்சி வந்து சொல்லிட்டு இருக்கும் போது அதுவே அவருக்கு ஒரு நியூசன்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா டெய்லி வந்து இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், மக்கள் இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தினந்தோறும் வந்து சொல்லிட்டு இருந்தா அது என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு நியூசன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு சகோதரர். அதனாலதான் அப்போ சொல்ல போலுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான கோபம் வந்துருச்சு. அப்ப ஆகினால அப்படி விரட்டி அடிச்சாருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனை தொடர்ந்து சகோதர சகோதரி, இதுல நம்ம பார்க்கும் போது இந்த அம்மா இருக்காங்க இல்லைங்களா, இந்த குறி சொல்லுகிற அந்த ஸ்திரீ. அப்ப அந்த ஸ்திரீ யார் என்று பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த ஸ்திரீ பாருங்க, அது குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை வைத்து சகோதர சகோதரர்களே, அந்த பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற சில எஜமான்கள் அந்த அம்மாவை வச்சு நிறைய வந்து பணம் வந்து அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா இங்க நம்ம நடந்தது என்னன்னு பார்க்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த குறி சொல்கிற ஸ்திரீயை என்ன பண்ணாருங்க, அசுத்தாவி அந்த விழுந்து போன தூதர்களை விரட்டி அடிச்சதுனால அந்த குறி சொல்கிற அந்த ஒரு சக்தி அந்த என்ன ஆயிடுச்சுன்னா இழந்து போயிட்டாங்க. அப்ப ஆகினால என்ன, சகோதர சகோதரர்களே, அந்த அம்மா அந்த குறி சொல்ற வேலையே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால என்னன்னா அந்த அம்மா வச்சு சம்பாதிச்சு கொண்டிருந்த அந்த எஜமான்களுக்கு மிகுந்த ஒரு கோபம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப வருமானம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, நின்று போயிடுச்சு. அப்போ அங்க வருமானம் நின்று போனதுனால அந்த எஜமான்கள் மிகுந்த ஒரு கோபமாகி எரிச்சலாகி சகோதர சோழர்களே இதுக்கு இந்த அந்த குறி சொல்லுகிற வேலையை நின்று போகும்படி செய்தவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலும் சைலாசும் கூட இருந்தவங்க. அதனால என்ன பண்றாருன்னா அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் பிடிக்கிறாரு அந்த எஜமான். முக்கியமா அந்த எஜமான்கள் என்னன்னா அப்போஸ்தலனாகிய பவுலையும் அந்த சைலாசையும் வந்து பிடித்து யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கறாங்கன்னா அந்த அதிகாரிகளிடத்தில் அங்க ஒப்பு கொடுக்கறாங்க. நீங்க வசனத்துல நீங்க வாசிக்கலாம். அப்ப பாருங்க சகோதர சோழர்களே, அந்த எஜமான்கள் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் சைலாசையும் இழுத்து கொண்டு போய் அந்த அதிகாரத்தில் கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இவங்க ஆக்சுவலா என்ன நடந்ததுக்காக இவர்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தங்களுடைய வருமானம் நின்று போச்சு, அதனாலதான் மிகுந்த ஒரு கோபமானாங்க. ஆனா சகோதர சோழர்களே, ஆனா அதிகாரிகள் இடத்தில் இவர்களை ஒப்புவித்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த உண்மையை என்ன பண்ணல அந்த எஜமான்கள் சொல்லாம என்ன சொல்றாங்க பாருங்க, என்னங்க நம்முடைய மத பேதத்துக்கு விரோதமாக இவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி என்று ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அங்க சொன்னாங்க சகோதர சோழர்களே. அப்போ சகோதரர் இந்த ஒரு சம்பவத்துல நமக்கு என்ன ஒரு பாடம் இருக்குன்னா சகோதர சோழர்களே, அப்போ பாருங்க அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலையும் சைலாசையும் அங்க அதிகாரிகளிடத்தில் கொண்டு போய் விட்டதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்க்கும் போது அந்த எஜமான்களுக்குள் இருந்த சுயநலம் அதை வந்து நம்ம பார்க்கணும். அப்ப அந்த எஜமான்களுக்குள் அப்படின்னா சகோதர சோழர்கள் இன்றைக்கு அந்த எஜமான்கள் குறிக்கிறாங்க, இன்றைக்கு உலகத்தையே குறிக்கிறாங்க சகோதர சோழர்கள். அப்ப இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு எதனுடைய பிடியில் சிக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் போது இந்த சுயநலத்தினுடைய பிடியில் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் அங்க சிக்கி இருக்கிறாங்க. அப்போ அதே போல அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சைலாசுக்கும் எந்த விதமாக அங்க என்ன சொல்றதுன்னா ஒரு நெருக்கடி ஒரு என்ன சொல்றதுங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த சுயநலம், எஜமான்களுடைய சுயநலம். அப்ப சகோதர சோழலே, அதே விதமாகத்தான் இந்த கடைசி நாட்கள்ல ஜீவித்துக் கொண்டிருக்கிற நமக்கும் இந்த உலகத்தின் சுயநலத்தினால சகோதர சோழலே நமக்கும் கஷ்டங்கள் அது வருங்கிறத நமக்கு அருமையாக அங்க எடுத்து காட்டியிருக்காரு நம்ம பார்க்கிறோம். அதன் விளைவாக பாருங்க அதிகார இடத்துல அந்த பொய் குற்றச்சாட்டு வச்சு அவர்களை ஒப்பு கொடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, மத பேதத்துக்கு விரோதமாக செய்யறாங்கன்னு சொன்னவன்ன அது வந்து என்னங்க அது ஒரு ஒரு என்னங்க ஒரு நாகரீகமா அவர்களை நடத்தினாங்கன்னு நம்ம நீங்க எதிர்பார்க்கறீங்களா சகோதர சோழர்கள். அது என்ன மாதிரி பாருங்க, அவர்களை பிடித்து அந்த வசனம் பாருங்க, அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும் அப்புறம் அவர்களை அடிக்கவும் சொல்லி என்ன சொல்றதுங்க சகோதர சொல்ல. அப்போ இந்த பொய் குற்றச்சாட்டு வச்ச உடனே ஏன்னா ஒன்றுமே தெரியாத உண்மை நிலை தெரியாத அந்த பொதுஜனங்களும் சேர்ந்துட்டாங்க. அப்ப சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா சகோதர சோழர்களே அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அடித்து செய்கிறார்கள் சகோதர சோழர்களே. அப்போ என்ன சொல்றதுன்னா ஒரு பொது அடி விழுந்தா என்ன மாதிரி இருக்கும் சகோதர சோழர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அங்க அப்போஸ்தலன் பவுலும் அங்க சைலாசும் அங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதே சமயத்துல வஸ்திரங்களை கிழித்து அது என்ன மாதிரி ஒரு அவமானம் இருக்குங்கிறது கூட நம்ம சிந்தித்து நம்ம பார்க்கணும் சகோதர சோழர்களே. அப்போ அந்த மாதிரி அவர்களை வந்து அங்க கொடுமைப்படுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ சகோதர சோழர்களே அது மட்டும் இல்ல, அந்த விதமாக செய்து அது என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க அடுத்தது. அப்ப பாருங்க இதுல பாருங்க இந்த மாதிரி அடிகள் வாங்கி இருக்கிறாருங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு. நீங்க வசனத்தில் நீங்க வாசிக்கலாம் 2 Corinthians 11:25 பாருங்க. அப்ப அப்ப பாருங்க என்ன, நான் மூன்று தரம் விலாறுகளால் அடிபட்டேன். அப்புறம் அப்ப பாருங்க தான் வாங்கியிருக்கிற அந்த அடிகளை குறித்து அங்க சொல்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஒன்று தேசனர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கூட அவர் என்ன அடிகள் வாங்கியிருக்காருங்கிறத அவர் பேசியிருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க, நாங்கள் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறபடி நாங்கள் பிலிப்பி பட்டணத்திலே பாடுபட்டு நாங்கள் நிந்தை அடைந்திருக்கிறோம் என்று அங்க குறிப்பிட்டிருக்கிறத நாம் பார்க்கணும். அப்போ சகோதரர்களே, இந்த விதமாக அவர்கள் அந்த அடிகளையும் அந்த அவமானங்களையும் அவர்கள் சகித்து கடைசியில் கொண்டு போய் சகோதரர்களே அப்போஸ்தலர் பவுலையும் சைலஸையும் எங்க கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னா ஒரு ஜெயில கொண்டு போய் போட்டாங்க. ஆனா சகோதரர்களே ஜெயில்னா நம்ம காலத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு நல்லா இருக்காது. அது எப்படிப்பட்ட ஜெயில்னா சகோதரர்களே அப்போஸ்தலர் பவுலையும் சைலஸையும் அதாவது ஜெயிலுக்குள்ளேயே ரொம்ப இன்னர் ரூம் இருக்குங்களா, ரொம்ப வந்து உள்ள அதாவது ரொம்ப ரொம்ப கிரிமினல்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப மிக கொடுமையான தீவிரவாதிகள், அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களை வைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப சகோதரர்களே அந்த ரூம்ஸ் அது எந்த விதமாக இருக்கு அப்படின்னா ஒரு சரியான விதத்தில் வந்து ஒரு காற்றோட்டம் இருக்காது அந்த ரூம்ல, அதே சமயத்துல சரியான வந்து ஒரு ஒரு வெளிச்சம் அந்த இடத்துல வந்து இருக்காது, அதே சமயத்துல சரியான சுகாதாரம் கூட சுகாதாரம் அந்த ரூம்ல வந்து இருக்காது. அது ஆங்கிலத்துல ரொம்ப அருமையா போட்டிருக்காரு நம்முடைய சகோதரர், அது டெஞ்சன் ரூம். அப்போ அந்த மாதிரி ரொம்ப ஒரு மிக கொடுமையாங்க, ஒரு மிக ஒரு மோசமான ஒரு ஒரு சிறையில கொண்டு போய் அப்போ சொல்லுங்க பவுலியும் அங்க சைலசியும் அங்க போட்டு அது எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா சகோதர சகோதரிகளே அவர்களை அங்க கட்டி போட்டிருக்கிறாங்க. அது நீங்க பாருங்க, நீங்க வசனம் அவர்களுடைய கால்களை தொழுமரத்தில் கட்டி அதான் நம்ம பார்க்கிறோம், அவருடைய கால்களை தொழுமரத்தில் கட்டி அதை வச்சிருக்கிறாங்க. சகோதரர்கள் இந்த வார்த்தையை நம்ம ஆராய்ச்சி பண்ணும் போது அது அது எந்த மாதிரி அவங்க அந்த 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 கொழுமரத்தில் அது கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவுதான், இப்படிதான் இதுதான் இந்த பொசிஷன் தான். அதாவது வந்து நல்லா உட்காரவும் முடியாது, அதே சமயத்தில் நல்லா என்ன பண்ண முடியாது, நிற்கவும் முடியாது. அப்போ அதே சமயத்துல இந்த கட்டுறது கூட அந்த கைகளையும் கால்களையும் கட்டுறது கூட என்ன மாதிரி கட்டிருக்காங்கன்னா ஒரு ஆர்டினரியா கட்டலீங்களா சகோதரர்களே, மிகவும் வந்து எந்த அளவுக்கு அந்த கைகளையும் கால்களையும் வந்து இறுக்கி கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இறுக்கி கட்டிருக்காங்களா சகோதரர்களே. அப்போ அப்படி இறுக்கி கட்டும் பொழுது நீங்க யோசித்து பாருங்க, அப்ப ரத்த ஓட்டம் என்ன ஆகுது, ரத்த ஓட்டம் வந்து ஓடாது எப்படி தெரியுங்களா, உங்க ஸ்திரீகளுக்கு ரொம்ப இதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கு எப்படின்னு பார்க்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கு எதனா வந்து ஜெலப் பண்ணிட்டு லெப்பர்மெண்ட் போட்டு வந்துருங்களா கையில ஒரு டெம்பரவரியா, அப்ப என்ன ஆகும், அது கொஞ்ச நேரத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா சுகர சூழல ரத்த ஓட்டம் இல்லைன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு நமக்கு. அப்போ அப்போஸ்தலர் பவுலையும் சைலஸையும் அவர்கள் அந்த பொசிஷன்ல இருக்கு கட்டும் போது அந்த கையையும் ஆட்ட முடியாது, ஆட்டினாலும் வலிக்கும், காலையும் என்ன பண்ண முடியாது, அசைச்சாலும் வலிக்கும், கீழே என்ன பண்ண முடியாது, அது உட்கார்றதுக்கு முடியாது, நிக்கிறவும் முடியாது சுகர சூழலே. அப்போ அந்த மாதிரி ஒரு மாபெரும் ஒரு கஷ்டத்துல அங்க கொண்டு போய் அங்க அங்க கட்டி வைத்தார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப சகோதரர்களே அப்ப இதுல இருந்து நமக்கு நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா சகோதரர்களே, அப்ப ஆதிக்கால சபையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு இந்த கடைசி காலத்துல, ஏன்னா அது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில அந்த நடந்த சம்பவங்கள், ஆதிக்கால நடந்த சபையில் நடக்கிற சம்பவங்கள் நமக்கு இந்த கடைசி கால சபையில அது நமக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்குது, அது நடக்கக்கூடியதாக இருக்குது அந்த ஒப்பனை. இது நம்ம இதை குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும் போது நம்முடைய மூத்த சகோதரருடைய காலம் அது ஆரம்பமாக இருந்துச்சு, ஆனா நம்முடைய மூத்த சகோதரர் ரசலவங்க காலத்துல இந்த மாதிரி ஒரு சிவியராக வந்து நடந்ததாக நமக்கு இல்ல. ஆனா சகோதர சோழர்களே இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இந்த கடைசி காலத்துல அது வரும், அதுதான் சகோதர சோழர் இன்றைக்கு நமக்கு அது நம்ம பாடமாக நமக்கு தேவன் வச்சிருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட அனுபவங்கள் அதனாலதான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு சொல்லும் போது லூக்கா 21 அதிகாரம் 12 வசனம் மற்றும் 13 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சிஸ்டர் பாருங்க, உங்களை ஜெப ஆலயங்களுக்கு ஒப்பு கொடு அந்த வசனம் மட்டும் பாரு, அப்ப பாரு உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் உங்களை என்ன செய்வார்களாம், அவர்கள் ஒப்புக் கொடுப்பார்கள். அப்புறம் முடியும் அவர்கள் ராஜாக்கள் முன்பாகவும் அதிகாரிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுவதுவார்கள். சகோர சோழர்களே, ஆகிய நல்ல உங்களுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதன்றைக்கு சீசர்களை பார்த்து சொன்னார். அந்த சீசர்களுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னது அங்கு நிறைவேறினதாக நம்ம பார்க்கிறோம் நேரடியாக. அதே சமயத்தில் சகோர சோழர்களே, இன்றைக்கு அந்த ஆதிக்கால சபையினுடைய சம்பவங்கள் இந்த கடைசி கால சம்பவங்களுக்கு அது ஒப்பா இருக்கு. அதனாலதான் முதலும் முடிவும் மிகச்சிறந்ததாக நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே விதமான சம்பவங்கள், அதே விதமான அனுபவங்கள் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு அது கண்டிப்பாக நேரிடும். அது அதனாலதான் சுகரசோர்களே, அப்ப அந்த சமயத்துல அந்த உபத்திரவங்களே, அந்த கஷ்டங்களே, அது என்ன மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. அப்போ அந்த விதமான அந்த கஷ்டங்களே, அப்போ பவுலும் அங்க சைலஸும் அந்த கஷ்டத்தை எடுத்துட்டு சுகரசோர்களே அவங்க என்ன செய்தார்கள் என்று நம்ம பார்க்கலாம். அவ பாருங்க என்ன சொல்றாங்க, நடு ராத்திரியிலே அவர்கள் என்ன தேவனை நினைத்து என்ன செய்தார்களா, தேவனை நினைத்து பாடினார்களாம் சகோதர சகோதரர்களே. அப்போ ஒரு மனுஷனுக்கு பாட்டு எப்பவும் வரும் சகோதர, யோசிச்சு போறோம். ஒரு மனுஷனுக்கு பாட்டு எப்ப வரும், நம்ம எப்ப வந்து சந்தோஷமாக இருக்கிறோமோ அப்பதான் நமக்கு பாட்டு வரும் சகோதர சகோதரர்களே. அப்போ சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம், அவ்வளவு கஷ்டத்தை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரு அப்போ சில பவுலும் சைலசும் அவ்வளவு என்ன ஏற்கனவே பொதடி வாங்கியிருக்கிறாங்களோ சகோதர சோழர்களே, உடம்புல எல்லாம் வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, வஸ்திரங்கள் எல்லாம் வந்து கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இங்க நம்ம பார்க்கும் போது அது ஓய்வெடுக்க முடியாம, ஒரு ரெஸ்ட் இல்லாம உட்கறவும் முடியல, நிற்கவும் முடியல, கையில் காலையெல்லாம் வந்து நல்லா இறுக்கி கட்டுறதுனால ரத்த ஓட்டம் இல்லை சகோதர சோழர்களே. அந்த விதமான ஒரு கஷ்டத்தை எடுத்து இருக்கும் போது அவர்கள் சந்தோஷமாக பாடினார்கள், தேவனை நினைத்து பாடினார்கள். அப்ப சகோதர சோழர்களே, அவர்கள் ஏன் வந்து அவர்கள் ஏன் வந்து பாடினார்கள், அவர்கள் அப்படி என்னதான் வந்து அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும் போது சகோதர சோழர்களே, அவர்கள் அப்பொழுதுதான் நினைத்தாங்க. யாரை நினைத்தார்கள் என்று பார்க்கும் போது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை அப்பொழுது அவங்க நினைச்சு பார்த்தாங்க. எப்படி என்று நம்ம பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல் என்ன பொய் குற்றச்சாட்டு விழுந்துச்சு, அதே பொய் குற்றச்சாட்டு எங்கள் மேலையும் நாங்கள் சுமந்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய கர்த்தர் மேல வஸ்திரங்களை கிழித்து கிழித்தல் அங்க நடந்தது, அந்த அவமானம் நடந்தது, அதே அவமானங்களை நாங்கள் இப்ப நாங்க வாங்கியிருக்கிறோம். அப்ப அதே சமயத்துல எங்களுடைய கர்த்தருக்கு அங்க சிறையிருப்போம், அதே சமயத்துல அந்த தண்டனையும் வந்து கிடைத்தது, அடிகள் அடித்தார்கள் சகோதர சோழர்களே. அதே சிறையிருப்பு, அதே அடிகளையும் நாங்களும் இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கிறோம். அப்ப எங்களுடைய தலைக்கு எங்களுடைய தலைவரான கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாங்கள் எங்களுடைய இந்த சரீரத்தில் நாங்கள் சுமக்கிறோம் என்று என்கிற அதை நினைத்து தேவனுக்கு நன்றியை சொல்லும் விதமாக அந்த ஒரு பாட்டு அங்கு அமைந்தது சகோதர சோழர்களே. அப்போ சகோதர சோழர்களே, அந்த உண்மையான ஒரு சந்தோஷம் சகோதர சோழர்களே அது என்னவென்று நாம் பார்க்கும்போது, நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனுடைய சித்தத்தை இந்த தேகத்திலே நாம் நிறைவேற்றும் பொருட்டு நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை அந்த அனுபவங்களுக்குள்ளாக நாம் எப்பொழுது நாம் அனுபவிக்கிறோமோ அதுலதாங்க நமக்கு இருக்குது உண்மையான சந்தோஷம். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நம்ம நிறைவேற்றுகிறோம், உபத்திரவங்கள் மத்தியில் நிறைவேற்றுகிறோமோ அதுல தான் நமக்கு இருக்குது அந்த சமாதானம் சகோதர சகோதரர். அதனாலதான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னது ரொம்ப அருமையாக அவர் சொன்னாரு, யோவான் 14:27. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களை உங்களுக்கு நான் கொடுக்கறதில்லை, இதோ உங்களுக்கு சமாதானத்தை என்ன, யாருடைய சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அந்த சமாதானம் உங்களிடத்திலிருந்து யாரும் ஒருவரும் என்ன பண்ண முடியாதுன்னா அது எடுத்து போட முடியாது சகோதர சோழர்களே. அப்ப சகோதர, அப்ப அந்த விதமான அந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, அப்போ அந்த தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவதற்காக நாம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாடுகள் இல்ல, அந்த உபத்திரவங்கள்ல தான் நமக்கு உண்மையான சந்தோஷம் இருக்குங்கிறது நமக்கு அருமையாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்க சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்துல சகோதர சோழர்களே, இந்த சம்பவங்கள் அப்போ சில பவுலுக்கும் அங்க சைலசுக்கும் நடந்த அந்த ஒரு சம்பவங்கள் அது இடம்பெற்றிருந்த நேரம் என்ன நேரம், 16:25. அதனால வந்து என்ன நடு ராத்திரியிலே அப்படின்னா அது ஒரு இரவு நேரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் சகோதர சோழர்களே. அப்போ சகோதரர், இன்றைக்கு நாமும் கூட இரவு நேரத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னா இரவு நேரம் கிட்டத்தட்ட முடிஞ்சு ஆக்சுவலா விடிய கால நேரத்தில் இருக்கிறோம். ஆனாலும் கூட கொஞ்சம் என்ன இருந்ததுன்னா கொஞ்சம் இருக்கு கொஞ்சம். அப்போ சகோதர சோழர்களே நம்ம பார்க்கும் போது அப்போ அந்த ஒரு அவர்களுக்கு நடந்த அந்த ஒரு சம்பவங்கள் அப்ப நமக்கு அது நிழலாக அது இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல யோபு 35:10 நம்ம வாசிங்க. அதாவது சாயங்காலத்திலே அழுகை தங்கும் விடியற்காலத்திலே அனுபவங்கள் நமக்கும் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க அவர்கள் வந்து அந்த இரவு நேரத்தில் வந்து எனக்கு தேவனை நினைத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை அவர்கள் வாங்கினதுக்காக அவர்கள் துதித்து அங்க ஒரு பாட்டை அங்க பாடினாங்க. ஆனா அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு நமக்கு தெரியல சுகரசோர்களே. அதனால இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இன்றைக்கு அப்ப நாமும் கூட கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாமும் அந்த அனுபவங்களை நாமும் இருக்கும் போது அப்ப நாமும் கூட இந்த ஒரு கஷ்டத்தின் மத்தியத்துல அது ஒரு உபத்திரவத்தின் மத்தியத்துல ஒரு பாட்டு பாடுறோம். அது என்ன பாட்டு அப்படின்னா சுகரசோர்களே நீங்க வெளிப்படுத்தல் 14:3 நம்ம வாசிக்கலாம். அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக என்ன பாட்டு பண்ணாங்க? ஒரு புது பாட்டு அவர்கள் பாடினார்கள். அந்த பாட்டு பாருங்க, அந்த பாட்டு அந்த புது பாட்டு சகோதர சோழர்களே அது திருச்சபை மட்டும்தான் பாடினார்களாம் சகோதர சோழர்களே. அப்புறம் பாருங்க அந்த பாட்டை அந்த திருச்சபையை தவிர வேற ஒருவனும் வந்து ஒருவரும் கற்றுக்கொள்ளலையே அந்த பாட்டை. அப்ப சகோதர சோழர்களே அது என்ன பாட்டு அப்படின்னா அதுதான் புதுப்பாட்டு. இன்னொரு பாட்டு என்னன்னா பார்க்கலாம், மோசேயின் பாட்டையும் பாடினார்களாம் சகோதர சோழர்களே. அப்போ சகோதர சோழர் பார்க்கும் போது அப்ப அது என்ன என்ன விஷயத்தை குறிக்குதுன்னா அப்போ இந்த உலகத்துல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எடுக்கக்கூடிய அந்த பாடுகளையும் கஷ்டங்களில் தான் நமக்கு சந்தோஷம் இருக்கு. அதுதான் வந்து நம்முடைய பாட்டாக அது இருக்கிறது சகோதர சோழர். இந்த ஒரு மகிமையான ஒரு பாட்டை வேறு ஒருவரும் என்ன செய்ய முடியாது, அவர்கள் வந்து கற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் நம்ம இங்க நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல சகோதர சோழர்களே நம்ம இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இது வந்து என்னன்னா அப்போஸ்தலர்கள் பவுலுக்கும் சைலஸுக்கும் நடந்த இந்த சம்பவங்கள் இது ரொம்ப ஒரு சிவியரா இருக்கு. அதே சமயத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி காலத்துல நடந்த அவருக்கு நடந்த இந்த பெர்சிகியூஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு இன்னும் ரொம்ப சிவியரா இருக்கு, அதிகமாக இருக்கு. ஆனா சகோதர சோழர்களே ஒரு விஷயத்த நம்ம இந்த வேலையில நம்ம தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய உபத்திரவங்களுக்குள்ளாக நம்ம எளிதிலே வந்து நம்ம போக முடியாது சகோதர சோழர்களே. அதே சமயத்துல தேவனும் வந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய உபத்திரவங்களே நமக்கு அந்த ஒரு பாக்கியத்தை எளிதாக தேவனும் கூட நமக்கு வாக்கி செய்ய மாட்டார் சகோதர சோழர்களே. இந்த விஷயத்தை நம்ம நிதானமாக நம்ம தியானிக்க வேண்டும். அப்போ சகோதர சோழர்களே அந்த பெரிய பெரிய பாடுகளில நம்ம பங்கடைவதற்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் சகோதர சோழர்களே. அதை அதுல பங்கடைவதற்கு நம்மை நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதர சோழர்களே. அப்போ என்ன பார்க்கும் போது நாம் அன்றாட நம்முடைய இந்த ஒரு உடன்படிக்கையினுடைய வாழ்க்கையில நம்முடைய இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நம்ம அன்றாடம் தேவனுக்கென்று நம்ம அந்த பலிகளை செலுத்தி அந்த சின்ன சின்ன உபத்திரவங்களில நம்ம அதில் நம்ம பங்கு கொள்ளணும் சகோதர சோழர்களே. அப்ப அந்த சின்ன சின்ன உபத்திரவங்கள நம்ம பங்கு கொண்டு தேவனுடைய கரம் நம்மை தேற்றி அந்த சின்ன சின்ன உபத்திரவத்துல நம்ம சந்தோஷப்படும் பொழுது தேவனுடைய வழிநடத்தலை உணரும் போது அப்பொழுது என்னன்னா அதுதான் நம்மளை தகுதிப்படுத்தும். எதுக்கு அப்படின்னா பெரிய பெரிய அந்த உபத்திரவங்களை நம்ம சந்திப்பதற்கு. அப்ப அது அதனால சுகோதர சோழர் இன்றைக்கு தேவனுடைய கிருபையில அந்த அனுபவங்களை தேவன் நமக்கு கொஞ்சம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளும் அந்த ஒரு தேவனுடைய மகாபெரிய இறக்கத்தினால அந்த சின்ன சின்ன அந்த உபதிரவங்களுக்களாக நமக்கு அந்த வாய்ப்புகளை நமக்கு வாய்ப்பு செய்திருக்கிறாரு. அப்ப ஆகினால பாருங்க நம்ம தேவனுடைய ஊழியத்தை தேவனுக்கென்று நம்ம செய்யக்கூடிய அர்ப்பணிப்பை நம்ம செய்யும் போது நமக்கு ஏதாவது வந்து ஒரு சீக்கு வந்துருச்சு, ஏதாவது வந்து ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. சுகர சொல்ல இது அஞ்சாவது வேலையத்தில் ரொம்ப அருமையாக எழுதிக்கிறாரு. அப்போ தேவனுக்கு என்று அர்ப்பணித்துக் கொண்ட ஜனங்கள் தேவனுடைய அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையில வாழும் போது எதனா வந்து ஒரு சீக்கு வந்துருச்சு, ஏதாவது வந்து ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா ஓ நம்ம ஏதாவது வந்து தவறு பண்ணிட்டோம், அதனால தான் நமக்கு இந்த மாதிரி அன்பரையில நம்ம நினைக்க கூடாது. சுகர சொல்லே அதை நம்ம சந்தோஷமாக அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை சந்தோஷமாக நம்ம அதை சகிக்க வேண்டும் சகோதர சகோதரர்களே. அதே சமயத்தில் நான் பார்க்கும்போது இந்த மாசம் தேவனுடைய ஒரு காரியங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் கொடுத்துட்டோம், குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு, அப்ப அதனால சின்ன செஞ்சிடக்கூடாது, வருத்தம் ஆயிடக்கூடாது சகோதர சகோதரர்களே. அதை நினைத்து நம்ம சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த ஆதி அப்போஸ்தலர்களுடைய அந்த திருச்சபையுடைய பாடுகளிலே நாமளும் பங்கெடுத்திருக்கிறோம் என்று நினைத்து அதை நம்ம சந்தோஷப்பட வேண்டும். அதை என்னங்க அதை சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகோதர சகோதரர்களே. அதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் நம்ம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போதுதான் அதுல தான் இருக்குது நமக்கு உண்மையான சந்தோஷம், அதுல தான் இருக்குது நமக்கு உண்மையான அந்த சமாதானம். இது எப்படி என்றால் சகோதர சகோதரர்களே, அது நிழல் அருமையாக அவர் சொல்லியிருக்கிறார். தானியலை கொண்டு போய் சகோதரர்களே சிங்கக்கவியில் என்ன பேசுறாங்க, தானியலை கொண்டு போய் சிங்கக்கவியில் போட்டாங்க. தானியல் சிங்கக்கவியில் போய் அவர் நல்லா தூங்கினார், ஆனா யார் தூங்கல தெரியுங்களா? அது பாருங்க நீங்க வசனம் தானியல் 6:18 என்ன அந்த ராஜா அவர் தூங்குறதுக்கு அவ்வளவு சௌகரியம் இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணல, அவருக்கு தூக்கம் வரல. ஆனா தானியல் எங்க இருந்தாங்க நம்ம பார்க்கிறோம், அவர் சிங்கக்கவியில் இருந்தாலும் கூட அவர் நல்லா இருந்தாரு நம்ம பார்க்கிறோம் சகோதர சொல்லல. அப்போ அது என்ன குறிக்கிறதுன்னா சகோதர சொல்லல, நாம் தேவனுடைய சித்தத்துக்காக நம்ம எடுக்கக்கூடிய பிரயாசங்கள், நம்ம அவருக்காக எடுக்கக்கூடிய கஷ்டங்கள் பாடுகள், அதுல தான் நம்மளுக்கு உண்மையான ரெஸ்ட் இருக்கு, அதுல தான் நமக்கு உண்மையான சந்தோஷம் சமாதானம் இருக்கு அப்படிங்கறத இது நமக்கு காட்டுறதுக்காக அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சொல்லல. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் போது அப்போஸ்தலன் பவுல் இது குறித்து ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், Romans 5:3-5. ஒரு ஒரு ஸ்டெப்பா விலகி இருக்கிறாரு நல்ல அருமையாக பாருங்க. அது மீண்டும் நம்ம நிதானமாக வாசிக்கலாம் சிஸ்டர் பாருங்க பாருங்க. உபத்திரவம் பொறுமையோ என்ன முதல்ல, அப்போ என்ன அந்த உபத்திரம் முன்னாடி வருதுங்க சகோதர சொல்லுங்க. அதே சமயத்துல இந்த உபத்திரவங்கள் வந்து என்ன, இந்த உபத்திரவங்கள் வந்து தேவன் வந்து நமக்கு அது அனுமதிக்கிறாரு, ஆனா அந்த உபத்திரவங்களை வந்து சகோதர சொல்லுங்களே அது நாம முன் வந்து அது எடுக்கணும் சகோதர சொல்லுங்களே. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோதனை வந்து ரெண்டு விதமாக இருக்குதுங்க, அது நம்ம நாளைக்கு பார்க்கல பாட்டுல. ஒன்று வந்து என்னன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாம முன் வந்து அது எடுக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன பிரச்சனைகள் சோதனைகள் நாம முன்வந்து வாழ்ந்துட்டு நம்ம எடுக்கிறது அது மகிமையான சோதனை. ஆனா இன்னொரு விதமான ஒரு சோதனை இருக்கு என்னன்னா நம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும் பொருட்டு அது வருது பாத்தீங்களா சோதனை, அது இன்னொரு விதமான சோதனை. அந்த நம்முடைய சுய இச்சையினால வரக்கூடிய சோதனைகள் நம்ம சிக்கிட்டா அதுக்காக வெட்கப்படணும் வேதனைப்படணும். ஆனா இந்த மகிமையான தேவனுடைய நம்முடைய அர்ப்பணிப்பை நிறைவேற்றும் போது வரக்கூடிய சோதனைகளுக்கு நம்ம சந்தோஷப்படணும், அதுல நம்ம களி கூறணும். நீங்க வசனத்தை நம்ம வாசிக்கலாம் Jakobu 1:12. ஆமா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை அகற்றும். அப்போ சகோதர சகோதரர்களே இந்த மகிமையான கஷ்டங்களை அது நாம முன்வந்து நம்ம அந்த சிலுவையை நம்ம மனப்பூர்வமாக அதை அன்புடனே கூட பக்தியுடனே கூட தேவனுடைய அந்த ஒரு சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு நாம முன்வந்து செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாடமாக அங்க சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கிறோம். அப்படிங்க நம்ம பார்க்கும்போது அந்த உபத்திரவம் பொறுமையோ, அப்ப பாருங்க நமக்கு உபத்திரவங்கள் வந்தாதான் சகோதர சகோதரர்களே அந்த சமயத்துல தான் நமக்கு என்ன வரும்னா ஒரு கேரக்டர் வரும் என்னன்னா பொறுமை. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பொறுமை வந்து என்னன்னா சகோதர சொல்லல நமக்கு அந்த சூழ்நிலைக்குள்ளாக நம்ம இருக்கும் போது அந்த கஷ்டத்தில் இருக்கிறோம், அந்த வியாதியில வலி இருக்கு, அது வேதனை இருக்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினால ராத்திரியில வந்து நம்ம என்ன சொல்லணும் வெளியூருக்கு பயணம் செஞ்சனால ரொம்ப கஷ்டம் இருக்கு, கொஞ்சம் வேதனை இருக்கு. அப்போ அந்த சமயத்துல நம்ம நம்ம தேவனிடத்துல என்ன தெரியுங்களா சொல்லணும் சகோதர சொல்லுங்களேன், தேவனே நான் இன்னும் கூட இந்த விதமான சூழ்நிலை நீங்கள் அனுமதித்தாலோ நான் உங்களுடைய வேலையை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்னும் எனக்கு நான் எனக்கு அந்த கஷ்டங்களை நான் சந்தோஷமாக நான் அதை நான் பங்கெடுக்கிறேன். ஸோ அந்த ஒரு மனநிலைமையோடு நம்ம அந்த கஷ்டங்களில் நம்ம இருக்கும்போது அந்த பொறுமையோடு கூட அதை நம்ம எதிர்கொள்ளும் சகோதரர். அதனால சொல்ற உபத்திரவம் பொறுமையோ பொறுமை பரீட்சையும். அப்போ பரீட்சை என்று சொல்லும் போது சகோதர சொல்ல ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அனுபவங்கள். அப்போ அந்த அனுபவங்களுக்குள்ளாக நாம் வந்து போகணும் சகோதரர்களே. அந்த என்ன சொல்ல அந்த பாடுகளுக்குள்ளாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொருட்டு நம்ம போகணும். அந்த அனுபவங்களை நம்ம நாளுக்கு நாள் கற்றுக்கொள்ளணும் சகோதரர்களே. அப்போ அந்த அனுபவங்களை நம்ம எடுத்து அந்த அனுபவங்களை நம்ம நாளுக்கு நாள் நம்முடைய தினந்தோறும் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில அந்த என்ன சொல்றதுங்க அந்த அனுபவங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது சுகர சொல்ல நமக்கு நம்முடைய மனசுலயும் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். சுகர சொல்ல என்னன்னா நானும் தேவனுக்கென்று ஏதோ அவருடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவுடைய கொஞ்சம் பாடல நானும் கொஞ்சம் என்ன பண்ணிருக்கிறேன், கொஞ்சனாவது நான் கொஞ்சம் எடுத்திருக்கிறேங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு சமாதானம் வரும். அதே சமயத்துல கர்த்தர் எனக்கும் அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை வச்சிருக்காருங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். அதான் சொல்றாரு பாருங்க, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும். என்ன நம்பிக்கை அப்படின்னா நமக்கும் கர்த்தர் ஜீவகிரீடத்தை தருவார், நாமும் அவருடைய பாடுகள்ல பங்கு அந்த அனுபவங்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம் அப்படி சகோதர சோழர்களே. அப்போ அந்த அதுதான் வந்து பார்க்கும்போது நமக்கு உண்மையான சந்தோஷமாக இருக்குது. அப்ப சகோதர சோழர்களே இந்த உபத்திரவங்களுக்குள்ளாக இருக்கும்போது நமக்கு சந்தோஷம் வர்றதுக்கு ஒரு மூணு காரணம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது என்னன்னு பார்க்கும்போது அந்த கஷ்டத்துல நம்ம இருக்கும்போது தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொருட்டு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த கஷ்டத்துல நம்ம இருக்கும்போது தான் என்ன சகோதர சோழர்களே முதலாவது நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா நாம் தேவனுடைய கரத்துல இருக்கிறோங்கிறது அது கன்ஃபர்மேஷன் ஆகும். தேவனுடைய கரத்துல நம்ம இருக்கிறோம், தேவன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது அது உறுதிப்படுத்துது அந்த கஷ்டங்கள் சகோதர சோழர்களே. இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் எனக்கும் பங்கு இருக்குது, அது நான் என்னுடைய வாழ்க்கையில நானும் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறது அது கன்ஃபர்மேஷன் ஆகுதுங்க. ரெண்டாவது மூன்றாவதாக பார்க்கும்போது தேவன் எனக்கும் அந்த பரிசை மேலான பரிசை எனக்கும் தருவார் என்கின்ற நம்பிக்கை அது நமக்குள்ள வருது சகோதர சோழர்களே. அப்போ நம்ம பார்க்கும்போது அப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறார், அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்போ கர்த்தருடைய இயேசுனுடைய பாடுகளை நாமும் பங்கு எடுத்திருக்கிறோம். அப்போ இவைகளெல்லாம் வந்து நம்ம நினைத்து பார்க்கும்போது சகோதர சோழர்களே அதுதான் வந்து நமக்கு உண்மையான ஒரு சந்தோஷ சமாதானமாக நமக்கு அது அமைகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சோழர்களே. அப்போ நம்ம பார்க்கும்போது பாருவோம் இந்த ஒரு சந்தோஷம் தான் யார் எடுத்தாங்களா சகோதர சோழர்களே, யார் எடுத்தாங்கன்னா அப்போஸ்தலன் பவுலுக்கும் சைலஸும் சந்தோஷமாக அதை எடுத்தார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க இந்த சம்பவங்கள் நடந்து அது முடிந்த பின்பு அங்க என்ன நடந்தது பார்க்கும்போது அப்ப பாருங்க என்னாச்சுன்னா பூமி மிகவும் அதிர்ந்தது, அவருடைய கட்டுகள் எல்லாம் என்னாச்சுன்னா உடஞ்சி போச்சு சகோதர சோழர்களே. அப்போ அப்போஸ்தலன் பவுலும் அங்க சைலஸனுடைய கட்டுகள் எல்லாம் உடஞ்சி போனதுனால அந்த கதவுகளெல்லாம் வந்து திறந்துருச்சு. அப்ப அந்த சமயத்துல அந்த சிறைச்சாலையினுடைய தலைவர் அவர் காவலர் என்ன அந்த தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து அப்ப என்னாச்சுங்க இவருடைய காவல் இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றாங்க அப்போஸ்தலன் பவுலும் அங்க சைலஸ் வந்து ஓடி போனாங்க அப்படின்னா என்ன அந்த கவர்மெண்ட்ல வந்து இவரை என்ன பண்ணிடுவாங்கன்னா கொலை செஞ்சிருவாங்க. அப்ப ஆகினால என்னன்னா அந்த சிறைச்சாலை அந்த காவலர் வந்து மிகவும் வந்து பயந்து அவர் என்ன செய்தார்னா அவர் தற்கொலை செய்யறதுக்கு ஏன்னா அரசாங்க நம்மளை வந்து சாகடிக்கிறதுக்கு முன்னாடி கொலை செய்யறதுக்கு முன்னாடி நாமளும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொலை செஞ்சுக்கலாம் சொல்லி அவர் தற்கொலை செய்யறதுக்கு போறாரு. அப்ப போல் சொன்ன போல் சொன்னாரு வேண்டாம் அது என்ன பண்ணாத நீ வந்து என்ன நீ வந்து இது மாதிரி வந்து உனக்கு சேதம் ஏற்படுத்தாத நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க அவர் சொன்னாருன்னு நம்ம பார்க்கிறோம் வாசிங்க. அப்போ அப்போ நாங்கள் எல்லாரும் இங்கே தான் நீ வந்து இது செஞ்சிடாத உனக்கு கெடுதி செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னார். அப்போ அதுக்கு பிறகு அந்த ஜெயிலர் போய் என்ன பண்ணாருன்னா அவருடைய பாதத்தில் அவர் விழுந்து அவர் அருமையாக ஒரு கேள்வி கேட்டார், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதுக்கு அவசரம் போல் சொன்னார், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார். அப்போ சகோதர சொல்ல இந்த வசனம் வந்து இன்னைக்கு நம்முடைய பெயர் கிறிஸ்துவ மண்டலங்கள் இருக்கிற என்ன அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா இதை தவறான முறையில வந்து அவர்கள் வந்து சொல்றாங்க. அப்படின்னா தவறுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பாதி உண்மை. என்னென்ன பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் என்ன இருக்குது நமக்கு ரட்சிப்பு இருக்குது, ஆனா சகோதர சோழர்களே அந்த விசுவாசம் மட்டும் போதாது, அது ரொம்ப முக்கியமா இருக்கு, நம்ம அனைவருக்கும் நல்லா தெரியும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகரின் அந்த விசுவாசம் மட்டும் போகாது, அது கூடவே நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்கு. அதுதான் சகோதர சோழர் ரொம்ப முக்கியமா இருக்கு. என்ன அர்ப்பணிப்புனா அது கரையாளம் இருக்குது. சகோதர சோழர்களே அந்த ஜெயிலர் என்ன சித்தரிங்களா செய்தாரு, அது வசந்த சொல்றாரு, அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படவாய்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை பேசிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த நைட்டு அவர் என்ன அந்த இரவுலயே அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். ஞானஸ்தானம் எடுத்து அவர் என்ன செய்திருக்காருன்னு பாருங்க, அது நீங்க அப்புறம் பாருங்க வாசிங்க. அவ பாருங்க என்னன்னா அந்த இரவுல என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அங்க அப்போ சொல்லுங்க போலும் அவரு கூட இருந்த அவருடைய காயங்களை எல்லாம் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய காயங்கள் எல்லாம் வந்து கழுவி அதை துடைத்து என்ன செய்திருக்காரு, அவருக்கு சாப்பிடுவதற்கு போதுமான உணவுகளை கொடுத்து அங்க ஊழியத்தை இங்க செய்திருக்கிறாரு. அந்த சம்பவங்கள் குறிக்குது சகோதர சோழர்களே நம்முடைய அர்ப்பணிப்பு. அதான் நம்ம பார்க்கணும். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் ஞானஸ்தானம் பெற்றது மாத்திரமல்ல, அவர் பெற்றவுடனே அவர் என்ன வேலை செஞ்சதுக்கு ஆரம்பிச்சார்னு பார்க்கும்போது, அந்த ஞானஸ்தானத்தினுடைய நிஜமான ஞானஸ்தானம் அந்த அர்ப்பணிப்புடைய வேலையை அவர் செய்வதற்கு ஆரம்பித்தார். அப்ப சகோதர சோழர்களே அதுதான் அந்த சம்பவங்கள் அது குறிக்கிறதாக அங்க இருக்கு நாம் பார்க்கிறோம். அதே சமயத்துல அப்போ சொன்னீங்க போல் அந்த ஒரு இரவு நேரத்துல அவருக்கு பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு. பிரசங்கம் பண்ண உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரு ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. அப்ப எவ்வளவு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க, எவ்வளவு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப குறைவாக தான் பேசியிருக்கோம் சகோதர சொல்லே. அப்போ அவர் சகோதர சொல்ல அந்த சம்பவங்கள் நமக்கு எதை நமக்கு விலகி காட்டுகிறத நம்ம பார்க்கும்போது, அதாவது ரட்சிப்புக்கு ஏதுவான முக்கியமான சத்தியங்களை அங்க பேசியிருக்காரு, அது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். அப்போ நமக்கு காலம் வந்து மிகவும் குறுகிறதாக இருந்தபடியில நமக்கு என்ன பாடம் இருக்குன்னா, இன்றைக்கு நம்முடைய அறுவடை வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன்னா இன்னைக்கு பாருங்க தேவனுடைய சத்தியங்களை வெளியே சொல்வதற்கு நம்ம செல்கிறோம். அவ போகும்போது இன்றைக்கு வந்து பாருங்க பெரிய பெரிய என்ன சொல்றேன்னா, படித்தவர்களுக்கும் ரொம்ப அறிவாளியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இனி வந்து நாங்க அறிவியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் பலவற்றையெல்லாம் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி அதை படிச்சு அவர்களுக்கு வந்து விளக்கி அப்புறம் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லி அவர்களை ரட்சிப்பு கொண்டு வர்றாங்க, அதுக்கு டைம் இல்லை, அதுதான் சொல்ல வர்றாரு. அப்போ இன்னைக்கு காலம் மிகவும் குறுகினதாக இருந்த இருக்கிறபடினால சீக்கிரமாக அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான சத்தியங்களை அந்த ஏற்ற காலத்துல வந்து அந்த இரவு நேரத்தில் எவ்வளவுதான் பேசியிருப்பாரு, நீ யோசிச்சு பாருங்க அந்த இரவுல அந்த ஏற்ற காலத்துல நம்ம மிகவும் சுருக்கமாக நம்முடைய நேரங்களை நம்ம மீதி செய்து அதே சமயத்துல ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த சத்தியங்களை நம்ம சொல்லி அவர்களை அந்த சத்தியத்துக்குள்ளாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது கூட ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், நீதிமொழிகள் 15:23 வசனம். ஏற்ற காலத்திலே சொன்ன வார்த்தை எவ்வளவு, அப்போ அதே நீதிமொழிகள் 25:11 பாருங்க, ரொம்ப அருமையாக அங்க பேசியிருக்காரு. நீங்க பாருங்க ஆமா, ஏற்ற காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வச்சிருக்கிற பொற்பலங்களுக்கு அது சமமாக அது இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆகினால ஏற்ற காலம் மறைந்து நம்ம தேவனுடைய சத்தியங்களை வந்து பிரசங்கம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அருமையான பாடத்தை நமக்கு அந்த சம்பவத்தின் மூலமாக தேவன் நமக்கு கூறுகிறார் சகோதர சோழர்களே. அதே சமயத்துல சகோதர சோழர்களே இன்னொரு பாடம் கூட இருக்கு அந்த சம்பவத்தின் மூலமாக, என்னன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுலும் சைலஸும் அந்த சிறைச்சாளர் அந்த அவருக்கு அந்த ஜெயிலருக்கு வந்து அந்த சத்தியங்களை சொல்லக்கூடிய நிலைமையிலே இருக்கிறாங்க. கையில் கையில் தன்னுடைய சரீரத்தில் எல்லாம் வந்து அடி வாங்கி எல்லாம் ரொம்ப கீரலாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கயிறில் எல்லாம் தொங்குனதுனால ரொம்பவும் மிகவும் என்னமோ அவர்கள் தன்னுடைய சரீரத்தில் வந்து பலவீனம் உள்ளவர்களாக வலி வேதனை உள்ளவர்களாக ரொம்ப ஒரு கடினமான ஒரு என்ன கஷ்டத்தை தாங்கி கொண்டு இருக்கிறாங்க சகோதர சோழர்களே ஒரு பக்கம். ஆனா அவ்வளவு ஒரு கஷ்டத்தில் இருந்த போதிலும் கூட அவர் என்ன செய்தார் நம்ம பார்க்கிறோம், அந்த ரட்சிப்புக்க தேவனுடைய சித்தத்தை அந்த ஜெயிலருக்கு என்ன பண்ணாருங்க அந்த சத்தியங்களை அங்க சொன்னாரு பார்க்கிறோம். அப்போ சகோதர சிலை இதை எது நமக்கு அது நமக்கு பாடமாக கூறுகிறார் என்று பார்க்கும் போது நம்ம வசனம் வாசிக்கலாம், 2 Timothy 4:2.
சபையின் பாதுகாப்பு பயன்படுத்த
ஆமா. அப்ப என்னன்னா ரொம்ப அருமையாக இருக்கணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக என்ன செய்யணும். நீங்க புத்தி சொல்லப்போ நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். சகோதரர்களே, முக்கியமாக நாம் எப்போதும் ரட்சிப்புக்கு ஏதுவான இந்த ஒரு சத்தியங்களை மற்றவர்களுக்கு கூறுவதற்கு நாம் எப்போதும் ஆயத்தமாக நம்ம இருக்கணும். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அருமையாக இதை ஒரு பாடத்தை நமக்கு செஞ்சிருக்காரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கணும் அந்த சமாரிய ஸ்திரிக்கு. ஏன்னா அவரு அந்த பசியில பசியோடும் தாகத்தோடும் வந்து அந்த கிணற்றறையை உட்கார்ந்து இருக்கும் போது அந்த அம்மா வராங்க அந்த சமாரிய ஸ்திரி. அப்ப என்ன பண்ணார் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்க அதே சமயத்தில் ஊருக்கே பிரசங்கம் பண்ணாருங்க. அதை நம்ம பின்னாடி நீங்க வாசிக்கலாம். அது என்ன நமக்கு பாடம் இருக்குன்னா, சமயம் வாய்த்தாலும் அதெல்லாம் வந்து என்னன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய அனுபவங்களே அப்போஸ்தலர்கள் பங்கெடுத்தான் அதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு நாமும் வந்து பங்கெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு பாடம் இருக்கு சகோதரர்களே. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கும்போது பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து அந்த காலத்துல அவர் வந்து ரோம குடியுரிமை வாங்கி வச்சிருந்தாரு. அப்போஸ்தலன் எப்ப ரோம குடியுரிமை வாங்கி வச்சிருந்தாரு, அவரை யாரு வந்து அவ்வளவு சீக்கிரமா கைது பண்ண முடியாது. ஏன்னா சகோதரர்களே, அவர் அந்த குடியுரிமைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. ஆனா இவர்கள் என்ன செய்தாங்க, எளிதாக பிடிச்சு அவர்களை இழுத்து கொண்டு போய் அவர்களை அவமான பொது இடத்தில் அவமானப்படுத்தி அவர்களை அடித்து சிறையில கொண்டு போய் தள்ளினார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலன் போல் நினைச்சிருந்தா அது கேஸ் போட்டு வாதே இருக்கலாம். ஆனா பாருங்க, ஒண்ணு வந்து என்ன என்ன தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அடிச்சது வந்து முதலாவது தப்பு, ரெண்டாவது வந்து அது பொது இடத்துல செஞ்சது வந்து ரெண்டாவது ஒரு தவறு, மூணாவது வந்து பார்க்கும் போது ஒரு குற்றவாளியை போல் நடந்தது வந்து மூன்றாவது தவறு சகோதரர்களே. அப்போ இதெல்லாம் வச்சு அப்போஸ்தலன் போல் அங்க என்னங்க வாதாரி கேஸ் பண்ணுங்க அவரு கேட்டிருக்கலாம். ஆனா சகோதரர்களே, அப்போஸ்தலன் போல் அப்படி எல்லாம் செய்யல. சகோதரர்கள் என்ன பண்ணாருன்னா, அது பொறுமையோட என்ன விடியும் போதே என்ன பண்ணிட்டாங்க, நீங்க ஜெயில நீங்க போக போங்க, ஏன்னா விட்டா இந்த மாதிரி வந்து கேஸ் போட்டுருவாங்க அப்படிங்கறதுக்காக அனுப்பிட்டாங்க சகோதரர்கள். அது என்ன நமக்கு ஒரு பாடத்தை அது கூறுகிறதாக இருக்குன்னு பார்க்கும் போது, நாம் இந்த உலகத்துல நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கும் போது சகோதரர்கள் என்னன்னா, நம்ம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது இந்த விதமான கஷ்டங்களை நம்ம என்ன சொல்றதுங்க, இந்த உலகத்தின் ஜனங்கள் நமக்கு செய்வாங்க. நம்முடைய சகோதரர் அருமையாக எடுத்தாரு ஊட்டி சகோதரர். அப்ப உலகத்தின் ஜனங்கள், இந்த பெயர் கிறிஸ்து மண்டலத்தில் இருக்கிற ஜனங்கள் நமக்கு அந்த விதமான பாடுகளை நமக்கு அது அவர்கள் தரும் போது நமக்கு நம்ம இடத்துல நியாயமாக ஏன்னா நிச்சயமா பொய் குற்றச்சாட்டு வைப்பாங்க, அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நம்ம மேல பொய் குற்றச்சாட்டுகள் தான் வரும். அப்போ அந்த பொய் குற்றச்சாட்டுகள் வைக்கும் போது நம்ம இடத்துல நியாயமான காரியங்கள் நம்ம நியாயம் நம்ம கிட்ட இருக்குது. அப்ப அந்த நியாயமான காரியங்களுக்காக அது போராட வேண்டாம் அப்படிங்கிறது, போராடினாலும் வந்து அது என்ன அது ஆக. ஏன்னா சகோதரர்களே சொல்றாரு, நாம் எந்த ஒரு மக்கள் அப்படின்னா நம்ம பரலோகத்துடைய மக்களா இருக்கிறோம் சகோதரர்களே. நம்முடைய குடியுரிமை குடியுரிமை எங்க இருக்குன்னா நம்ம பரலோகத்தில் இருக்கு. அதனால பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற சர்வசங்கமாகிய சபை. அப்போ சகோதரர்களே, நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குதுங்களா, பரலோகத்தில் இருக்குது. நம்ம பரலோகத்துடைய மக்களாக இருக்கிறோம். அப்போ நாம் கொஞ்ச காலம் எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த பூமியில. அப்ப இந்த பூமி வந்து நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஊரா இருக்குன்னா, ஒரு அந்நிய ஊரா இருக்குது சகோதரர்களே, ஒரு அந்நிய தேசமா இருக்குது. அப்ப இந்த அந்நிய தேசத்துல நம்ம எப்படித்தான் இருக்கிறோம் அப்படின்னா அகதிகளாக இருக்கிறோம். அப்போ அகதிகளாக நம்ம இருக்கும்போது நமக்கு நியாயம் கிடைக்குங்களா? அப்போ அதுதான் சகோதர சொல்ல, நம்முடைய நமக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய உரிமைகளையும் நம்ம என்ன சொல்லணும்னா, தேவனுடைய சத்தியத்தை நிமித்தம் நம்ம தியாகம் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோங்கிற அருமையான ஒரு பாடத்தை சகோதர சொல்ல நமக்கு தேவன் இங்க நம்ம கொடுத்திருக்காருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் சகோதர சொல்ல நம்ம பாடத்தினுடைய முடிவாக நம்ம பார்க்கும் போது, அப்போ அர்ப்பணிப்புங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நமக்கு இருக்குமோ சகோதர சொல்லல. ஏன்னா இன்னைக்கு ஞானஸ்தானம் பண்ணி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சோரின் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதோடு அந்த இன்னைக்கு பண்ணிக்கொண்ட அந்த ஒரு ஞானஸ்தானமானது அது ஒரு ஆரம்பம் சகோதர சோதர்களே, ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ அதனுடைய நிஜம் எங்க இருக்கு நம்ம பார்க்கும்போது, நம்முடைய நிஜமான வாழ்க்கையில இருக்கு சகோதர சோதர்களே. தேவ நாம் நாளுக்கு நாள் தினந்தோறும் தேவனுடைய சித்தத்துக்காக நாம் எந்த விதமான காடுகளை பாடுகளை நாமாக முன்வந்து அந்த கஷ்டங்கள்ல அந்த உபத்திரவங்கள்ல நாம் எந்த விதமாக பங்கு கொள்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த அளவுக்கு அவருடைய ஊழியத்துல எந்த அளவுக்கு வந்து நம்ம ஜீவனை கொடுக்கிறோம், அதுக்கு தான் இருக்கு அந்த உண்மையான அந்த கான்சிகரேஷன் ஞானஸ்தானம். அப்போ ஆகினால சகோதர சோர்களே, நம்முடைய அர்ப்பணிப்பு மிக மிகவும் ஒரு அவசியமானதாக அது இருக்கிறது. ஆகையினால சகோதர சோர்களே, நாம் அந்த செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையின்படி நம்முடைய அர்ப்பணிப்பை நம்ம செய்யணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடுகளிலே நாமளும் பங்கு வைக்கணும். அந்த மகிமையான கஷ்டத்தை நாமளும் சுமக்கணும். அந்த உபத்திரவத்துல நாமளும் பங்கு பெறணும். அதுல தான் இருக்குது சகோதர சோர்களே, நமக்கு இருக்குது உண்மையான சந்தோஷம், உண்மையான சமாதானம். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க எல்லாருமே வந்து சமாதானமா இருக்கிறீங்களா சகோதரர்களே? நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம சுய பரிசோதனை நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி காலையில பார்க்கும் போது நம்முடைய சகோதரர் அருமையாக மன்னாவில் பார்க்கும் போது பலம் கொண்டு தினமனதான் அந்த வாக்குத்தத்தம் அவர் எதுக்காக சொல்லியிருக்காருங்கிறது நம்ம ஞாபகப்படுத்தி பாடத்தை முடிச்சுக்கலாம். சகோதர சொல்லணும், அது பலம் கொண்டு தினமனதா இரு. அது யாருக்கு சொன்னார் அப்படின்னா திருச்சபை மக்களுக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கும் போது சகோதரர்களே, இந்த ஒரு அர்ப்பணிப்புடைய வாழ்க்கையை நம்ம வாழும் போது, இந்த அர்ப்பணிப்புடைய வாழ்க்கையை நம்ம வாழும் போது நம்ம நாம் செய்யக்கூடிய என்ன சொல்றதுன்னா, நம்ம தேவனுடைய சித்தத்துக்காக நம்ம இழக்கக்கூடியவைகளால நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா பலவிதமான கஷ்டங்களும் பாடுகளும் நமக்கு நேரிடும் சகோதரர்களே. அப்போ அது நேரிடும் போது நீ சோர்ந்து போகாதே, அது நேரிடும் போது நீ வருத்தப்படாது. அப்போ நீ என்ன அந்த பலம் கொண்டு தினமனதா இரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னா. அப்ப சகோதரர்களே, நம்ம என்னன்னா நம்ம தேவனுடைய காரியங்களை ஒன்று நம்ம செய்யாம நல்லா வந்து வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தா அப்ப நம்ம காவல் இருப்பாரா வந்து சகோதரர்களே? அதனால சகோதரர்களே என்னன்னா, இதை நான் நீங்கள் வருத்தப்படணுங்கிறதுக்காக நான் சொல்லல. என்னன்னா நாம் நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த அர்ப்பணிப்புல பங்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம இதை நம்ம சொல்ற சகோதரர்களே. ஆகினால சகோதரர்களே, நாம் ஒரே ஒரு வசனத்தை படிச்சு நம்ம இந்த ஒரு பாடத்தை நம்ம முடிச்சு கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 2:11-12. ஆமா, இது நம்ம அநேக முறைகளை இந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பேசியிருக்கிறோம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது, அதுதான் சகோதர சூழ்நிலை. அந்த வார்த்தை நம்ம அந்த உண்மையுள்ளதுக்கு இன்னொரு வார்த்தை நம்ம போட்டா என்ன போடலாம்னா, இந்த வார்த்தை சத்தியம் உள்ளது, இந்த வார்த்தை சத்தியம் உள்ளது. அவரோடே கூட பாடுபட்டால் அவரோடே கூட ஆளுகையும் செய்யலாம், அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட உயிரோட கூட எழுந்தும் இருக்கலாம். அப்போ சகோதர சொல்லு, அப்ப நம்முடைய அர்ப்பணிப்பின் மூலமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாமளும் அந்த மரண அனுபவங்களுக்குள்ளாக நாமளும் பங்கெடுத்து, அதே சமயத்தில் பங்கெடுக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை நிச்சயமாக நமக்கு தருவார். ஆகினால சில அந்த மேலான அந்த வாக்குத்தத்தை நமக்கு இருக்கு, அந்த நம்பிக்கை நமக்கு தேவன் வச்சிருக்கிறாரு. ஆகினால அந்த நம்பிக்கையை வாக்குத்தங்களை நம்ம முன்வச்சு நம்முடைய ஓட்டத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பை சரியாக செய்து முடித்து நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.